الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய புத்தா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரெருமையான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிக்கு வழிகளை அனுபவம் பிச்சகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபஉ சாபிஈன்கள், முஸ்லீமான மூமினான ஆண்கள் பெண்கள், ஈமானால் முந்திய அத்தனை பேரும் உண்டாவதாக என்று பிரார்த்திக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், உள்ளூரிலும் வெளியூரிலும், தனியூர் தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய புத்துபாவிலே உங்களோடு நாம் பேச இருக்கின்ற தலைப்பு சமகாலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பாக இருக்கின்ற ஒரு விடயத்தை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். அதுதான் பொறாமை என்ற கெட்ட குணம், பொறாமை என்ற பாவத்தின் விபரீதத்தை உங்களோடு பேசலாம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை என்ற பாவம் சாதாரணமான பாவம் அல்ல. நாங்கள் செய்கின்ற ஏனைய அமல்களையும் அழித்து விடக்கூடிய, ஏனைய நல்லமல்களையும் கொண்டு வரக்கூடிய, ஏனைய நல்லமல்களை எல்லாம் இல்லமாக்கி விடக்கூடிய ஒரு பாவமாகத்தான் பொறாமை என்ற அந்த பாவம் இருக்கிறது. மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைந்தாலும் அந்த மனிதன் படைக்கப்பட்ட காலம் முதல் இருந்து வருகின்ற சில கெட்ட குணங்கள் இந்த காலத்திலும் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படிப்பட்ட குணங்களிலே ஒன்றுதான் பொறாமை குணமாக இருக்கிறது. எல்லா சாராறுகளையும் விட்டு வைக்காத அளவுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும், படித்தவர்கள் முதல் பாமரர் வரைக்கும், ஆட்சியாளர்கள் முதல் குடிமக்கள் வரைக்கும் பீடித்திருக்கின்ற ஒரு பாவமாக இந்த பொறாமை என்ற பாவம் இருப்பதை நாம் யாவரும் அறிந்த விடயமாக இருக்கிறோம். இதையும் தாண்டி நாம் கொஞ்சம் விபரமாக எடுத்து பார்ப்போம் என்றால், ஒரு நாடு பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்து வருகிறது, ஒரு பொருளாதாரத்திலே உயரிய ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று இன்னொரு நாடு பார்க்கின்ற போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது பொறாமை வைத்து அந்த நாட்டை பிடிப்பதற்காக, அந்த நாட்டினுடைய பொருளாதாரங்களை சுரண்டுவதற்காக அந்த நாடின் மீது ஓர் யுத்தம் செய்து அந்த நாட்டை பிடிப்பதற்காக முயற்சிப்படுகின்ற பொறாமையின் வெளிப்பாடை இன்றைய உலகத்திலே நாம் சில பகுதிகளிலே பார்த்துக் கொண்டிருக்கோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடம் இல்லாத ஒரு திறமை இன்னும் ஒருவரிடம் இருந்து அது செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அல்லது புகழாக இருக்கலாம், அல்லது தொழிற்சுறவிலாக இருக்கலாம், அல்லது பட்டம் பதவிகளாக இருக்கலாம். இது எங்களிடத்திலே இல்லாத ஒரு திறமை அல்ல, எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு திறமை. ஆனால் இதை பெற்றுக்கொண்ட மனிதன் முன்னேறுகின்ற போது இந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது, பொறாமை ஏற்படுகிறது. இதை இடத்திலே சுருக்கமாக சொன்னால், நாங்கள் தாழ்வாக கருதுகின்ற ஒருவர் மேலே வந்து விட்டார், நாங்கள் ஏளனமாக கருதுகின்ற ஒருவர் கொஞ்சம் மேலே போய்விட்டார். நாங்கள் ஒருவர் நினைத்திருப்போம், இவர் பைக்கில் தான் ஓடணும் என்று நாங்கள் நினைத்திருப்போம். இந்த மனிதர் ஒரு வாகனம் எடுத்தால் இவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் ஒருவரை பார்த்து நினைப்போம், இவர் மண் வீட்டில் தான் வாழ வேண்டும் என்று. இவர் ஒரு கல்வீடு கட்டினால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அன்பானவர்களே, இப்படி கல்வி சார்ந்த பொறாமையாக இருக்கலாம், அல்லது அழகு சார்ந்த பொறாமையாக இருக்கலாம், அல்லது புகழ் சார்ந்த பொறாமையாக இருக்கலாம், அல்லது தொழில் சார்ந்த பட்டம் பதவிகள் சார்ந்த என்ன வகையா இருந்தாலும், அதிலே ஒரு மனிதன் முன்னேறுகின்ற போது அவருக்கு துவா செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடாக இருக்கு. இன்று சமூகத்திலே சிலர் முன்னேறுவதை பார்த்து சிலருடைய தூக்கத்தை கூட அவர் இல்லமாக்கிக் கொண்டார். இன்னொருவர் முன்னேறுகிறார், இன்னொருவர் நல்லபடி தரத்திலே இருக்கிறார் என்று நினைத்து இவர் இவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இது சாதாரணமானவருடைய அல்ல. பொறாமை என்ற பாவம் இருக்கிறதே, பொறாமை என்ற பாவம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவரிடத்திலே ஏனைய பாவங்களும் குடிகொண்டு விடும், ஏனைய பாவங்கள் தானாக வந்துவிடும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை இருந்தால் அந்த மனிதன் அடுத்த கட்டம் யோசிப்பான். ஒரு மனிதனை பற்றி பொறாமை கொள்கிறான், அந்த மனிதனை பற்றி அவதூறை சமூகத்துக்கு மத்தியிலே பரப்புவேன். உதாரணமாக ஒரு பொறுப்பில் இருக்கிறார், அல்லது சமூகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது அவர் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது கல்விசார் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது சமூக மேம்பாட்டிற்காக கல்வி அபிவிருத்தி குழுக்களிலே, அல்லது சமூக சேவை குழுக்களிலே, அல்லது ஊரிலே ஏழைகளை முன்னேற்றுகின்ற ஒரு அமைப்பிலே இருந்து அவர் முன்னேற்றம் அடைகின்ற போது இதை பார்த்துக் கொள்ள முடியாமல் வதந்திகளை சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பி அவருக்கு இருக்கின்ற இடத்தை எப்படி இல்லமாக்குகிறார். கண்ணியமானவர்களே, இன்றைய உலகத்திலே இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவமாக இருக்கிறது. சிலர் பாவம் என்று கூட கருதுவதும் இல்லை. எந்த அளவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க இந்த ஹதீஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், இய்யாகும் வல் ஹஸத் ஃபஇன்னல் ஹஸத யாகுல் ஹஸனாத் கமா தாகுலு நாருல் ஹஸத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுக்கு நான் பொறாமை கொள்வதை சொல்லுகிறேன். உங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய பொறாமை இருக்கிறேன், பக்கத்தில் உள்ளவன் பொறாமை கொள்கிறானா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட பாவம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் செய்த நன்மைகளை எல்லாம் துண்டு விடும், நன்மைகளை எல்லாம் அழித்து விடும், முகவரி இல்லாமல் போய்விடும், விழித்து விழித்து செய்த அமல்கள் எல்லாம், பல வருட கணக்கு செய்த அமல்கள் எல்லாம், உம்ராவாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இதர ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம், இந்த எல்லா அமல்களையும் அப்படியே இந்த பொறாமை என்ற ஒரு பாவம் சாப்பிட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு அழகான ஒரு ஓவியத்தை நான் உதாரணத்தை சொன்னார்கள். எங்களுக்கு விளங்கக்கூடிய பாசையில ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். நாங்கள் கொண்டு விறக நெருப்புல போட்டா அதை எரிச்சு சாம்பலாக்குவதை போல எங்களுடைய நன்மையெல்லாம் இல்லமா போயிடும். நாங்கள் விறக கொண்டு
நெருப்புல போட்டா அது சாம்பல் ஆனதுக்கு பின்னால பார்த்தா நாங்க போட்டது விரமா, நாங்க போட்டது மரமா, நாங்க போட்டது பலனை ஆண்டு தேடிக்கொள்ள இல்லாத மூல பொருளை தேடிக்கொள்ள இயலாம நாம சாம்பலை தான் மீட்டெடுப்போம். இத போலதான் மனித வருடக்கணக்கில் செய்த அமல்கள் எல்லாம் அப்படியே இந்த பொறாமை இந்த பாவம் அழித்து விடும். நான் உதவி அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்களுக்கு பொருத்தக்கொள்ள முடியாத பொறாமை. இவர் நினைக்கின்ற ஒருவர் எதிர்பாராத அளவிலே முன்னேற்றம் அடைந்து விட்டால் இவர் பொறாமைப்படுகிறார். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது أَمْ يَحْسُدُونَ النَّاسَ عَلَى مَا آتَاهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ பரிசுத்த அல்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்களை விட சில மனிதர்களை நாங்கள் மேன்மையாக வச்சிருக்கிறோம், கொஞ்சம் மேலே இருக்கிறார்கள். அதை பார்த்து சில மனிதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றார். இந்த உலக நிர்வாகத்தை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் பணக்காரனாக இருந்து விட்டா இந்த பணக்காரருடைய பணத்தை யாரு கொடுத்து, அதனால ஏழை வச்சிருக்கிறார். பணக்காரருடைய வேலைகளை யாரு செய்வது, அதனால அல்லாஹ் ஏழைகளை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் ஏழைகளாக இருந்து விட்டா ஏழைகளுக்கு யாரு உதவி பண்ணுவது, அதனால அந்த பணக்காரன் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் உளமாக்களாக அறிஞர்களாக இருந்து விட்டால் யாருக்கு கற்றுக் கொடுப்பது, அதனால அல்லாஹ் பொதுமக்களே வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் ஆட்சியாளராக இருந்தால் யாரை ஆட்சி பண்ணுவது, அதனால அல்லாஹ் குடிமக்களே வைத்திருக்கிறார். இந்த உலக கட்டுப்பாடை அப்படித்தான் நல்லா வச்சிருக்கான். இந்த உலக நிர்வாகத்தை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். சில மனிதர்களை சிலரை விட மேன்மையாக வைத்திருக்கிறார். பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் மேன்மையாக வைத்திருக்கிறார். ஏன் காரணம் குர்ஆன் எல்லாம் சொல்லுகிறார், பிமா ஃபல்லல அல்லாஹு பஅலஹும் அலா பஅத் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அந்த மனிதன் செலவழிக்கவே ஆம்பளண்டா யாரு, அந்த பெண்ணை செலவழிக்கவில்லை. பெண்ணுக்கு நிர்வாகம் செய்கின்ற, பெண்ணை செலவழிக்கின்ற, பெண்ணுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்கின்றவர் தான் ஆண். சிலர் கல்யாணம் முடிக்கிறார்கள் பெண்ணிடமிருந்து பறிப்பதற்காக. கண்ணியமானவர்கள் பாதுகாக்க வேண்டும். எதை சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறான். எனவே அதை பார்த்து நாம் பொறாமைப்பட முடியாது. உதாரணமாக ஒரு செல்வந்தரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் என்றால் நாங்கள் நினைக்கிறோம், அல்லாஹ் இந்த மனிதருக்கு நீ பொருளை கொடுக்க பணத்தை கொடுக்க தகுதி இல்லை, தகுதி இல்லாத உலகத்திலே செல்வத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அல்லாவை நாம் திட்டுகின்றோம் உள்ளத்தால். எனவே கண்ணியமானவர்களே, யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு துவா செய்யும் பொறாமை இருக்கிறது இரண்டு கட்டங்கள். அவர் ஒன்று வந்து எப்படிப்பட்ட பொறாமைனா, ஒரு மனிதன் தொழிற்சுறவுல முன்னெடுக்கிறார், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்கிறார், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்கிறார், தன்னுடைய உறவுகளை நல்ல முறையிலே பார்க்கிறார், ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். இப்படி செய்கின்ற ஒரு மனிதனை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுகிறார். எப்படி பொறாமைப்படுகிறார், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் அப்படியே இல்லமாகி அது எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது ஒரு வகையான பொறாமை. பார்க்கிறார் சில காலம் இவருக்கு வரவில்லை, அது அவரிடத்தில் அப்படியே இருக்கிறது, இவருக்கு வரவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போய் பொறாமைப்படுகிறார். அவர் தொழிற்சுறவை முன்னெடுக்கிறார், வாகனம் எடுக்கிறார், தர்மம் செய்கிறார், ஏராளமான நல்ல விடயங்களை ஈடுபடுகிறார். இவர் அடுத்த கட்டம் யோசிக்கிறார், அவரிடத்தில் இருக்கிறது எனக்கு வரவில்லை பரவாயில்லை, எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவரிடத்திலே அது இல்லாமல் போக வேண்டும் என்று அடுத்த கீழ்த்தரமான ஒரு பொறாமைக்கு வருகிறார். கண்ணியமானவர்களே, இது கூடாத ஒரு காரியம். இரண்டே இரண்டு காரியங்களை பொறாமைப்படலாம். ஒன்று, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்தை கொண்டு நிறைய அள்ளி வாழ்கிறார், குடும்பங்களை வாழ வைக்கிறார், உறவுகளை வாழ வைக்கிறார், ஊரை வாழ வைக்கிறார், சமூகத்தை வாழ வைக்கிறார், மாற்றுமுறை சமூகத்தை வாழ வைக்கிறார். இவரை பார்த்து பொறாமைப்படலாம். எப்படி பொறாமைப்படுவது, அவர் இருக்கக்கூடிய செல்வம் இல்லாமல் போக வேண்டும் இல்லை, அவரை விட நான் கொஞ்சம் மீள வர வேண்டும், அவர் திருக்கின்ற செல்வத்தை வைத்து எப்படி அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்றாரோ, எப்போது அடியார்களுடைய அன்பை பெற்று அல்லாவை சந்தோஷப்படுத்தி சுவர்க்கத்துக்குரிய மனிதராக அந்த தனமந்தர் மாறுகின்றாரோ, அதே போல நானும் மாற வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படலாம். எனக்கும் அல்லாஹ் இப்படி செல்வத்தை தர வேண்டும், நானும் கிள்ளி குறுக்காமல் அள்ளி கொடுக்க வேண்டும், சத்தம் கேட்கின்ற அந்த பைசாவை கொடுக்காமல் சத்தம் கேட்காத பெரிய நோட்டுகளை கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்திலே ஆசைப்படுகிறார். தட்டுகின்ற கதவுகள் எல்லாம் நான் திறக்க வேண்டும், யாரு கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது, கொடுக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் உள்ளத்திலே வருவதற்காக ஒரு மனிதன் ஆசைப்படலாம், பொறாமைப்படலாம். இரண்டாவது பொறாமை, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய அறிவை கொடுத்திருக்கிறார், அந்த அறிவை கொண்டு அவர் என்ன செய்கிறார், அவரும் அமல் செய்கிறார், அவருடைய குடும்பத்தையும் அமல் செய்யுமாறு தூண்டுகிறார், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் அந்த அறிவியூடாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் அதை பார்த்து பொறாமைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு எனக்கும் அல்லாஹ் தர வேண்டும், என்னையும் நரகிலிருந்து பாதுகாத்து என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நானும் என் சார்ந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படலாம். இதுதான் இந்த இரண்டு காரியங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் பொறாமைப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. எனவே அன்பானவர்களே, பொறாமை என்ற பாவம் யாருடைய உள்ளத்திலும் வந்து விடக்கூடாது. அந்த பாவம் வந்து விட்டால் எங்களுடைய நன்மைகள் எல்லாம் முகவரி இல்லாமல் போய்விடும். பொறாமை இருக்கிறதே, அந்த பாவம் வந்து விட்டால் மனிதனுடைய உள்ளம் இருக்குது, அது மிருகத்துடைய குணத்தை போன்று மாறிவிடும். மிருகம் இருக்குது, மிருகம் ஒரு அறிவு குறைவான மிருகம்தான், ஆனால் மனிதன் அதைவிடவும் கீழ்த்தரத்துக்கு ஒரு கட்டத்திலே செல்கின்றான். ஒழுக்கம் இல்லாத போது மனிதன் பாவங்களை உள்ளத்திலே சுமக்கின்ற போது பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் கருத்து போய் நன்மைகள் நினைக்கிற அளவுக்கு இல்லை என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கின்ற போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா மாறுகிறார் தெரியுமா கண்ணியமானவர்களே? அந்த மனிதன் மிருகத்தை விட மோசமானவனா இருந்தார். மிருகம் இருக்கிறதே, ஒரு ஜராவை அழுத்து செய்யறதுக்கு ஒரு முறையை அந்த முறையோட தான் செய்யும், அந்த இனத்தோட தான் செய்யும், குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் செய்யும். ஆனா ஒழுக்கமில்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு பாவத்தை அநியாயத்தை எப்படி செய்யணுமோ, எங்க போய் செய்யணுமோ, யார் யாரோட செய்யணுமோ, எப்படி எப்படி செய்யணுமோ, எவ்வளவு பணம் கொடுத்து செய்யணுமோ, எல்லா அமைப்பிலும் அந்த மனிதன் செய்வான். ஒழுக்கம் இல்லாத போது, எனவே ஒழுக்கம் இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறுகின்றார். எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மிருகத்தை விடவும் கீழ்த்தரமாக செல்கின்றான் என்றால் அந்த பொறாமை என்ற தன்மை வந்து விட்டால் அவை அப்படி சென்று விடுகிறான். பொறாமை இருக்கிறதே, அது இனம் பார்க்காது, மதம் பார்க்காது, மொழி பார்க்காது, சகோதரத்துவம் பார்க்காது, உறவு பார்க்காது, பாசம் பார்க்காது. பொறாமை என்ற அந்த பாவம் உள்ளத்திலே வந்துவிட்டால் இனம் பார்க்காது. ஏன் இனத்தை சார்ந்தவனி, ஏண்ட பார்க்க பேசுறான், என்னோட நெருக்கமே என்று பார்க்காது, மதம் பார்க்காது, மார்க்கம் பார்க்காது, என்ன மார்க்கத்தில் இருக்கிறான் ஒரு முஸ்லீமே என்று பார்க்காது, சகோதரத்துவம் பார்க்காது, ஏண்ட ரத்த உறவுண்டே, ஒரே வயசுல இருந்து வந்த பிள்ளைகளே, நானும் அவரும் ஒரு ரத்த வழி உறவே, சகோதரனே, என்னுடைய சகோதரியே என்று பார்க்காது. அங்கே பொறாமை வந்து விட்டால் அடுத்த கட்டத்துக்கு மனிதன் சென்று விடுவான். குறைச்சு தழுப்புவானும் அழகான ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொல்லலாம். சூரா யூசுப்ல வரக்கூடிய ஒரு செய்தி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஏராளமான ஆண் குழந்தைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய தந்தை இரக்கம், ஏனைய இரத்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட கூட்டிச் சென்று அவர்களை கிணற்றிலேயே தள்ளிவிட்டு அவருடைய ஆடையை கலட்டி அதிலே கொஞ்சம் இரத்தத்தை பூசி தந்தை இடத்திலே கொண்டு காண்பிக்கிறார்கள். சகோதரனை, மாப்பா உங்களோட மகனை ஓனாய் பிடித்து விட்டு ஆதாரமாயோ அவருடைய ஆடையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பொறாமை உச்சகட்டத்திலே இரத்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வயிற்றிலே வந்த பிள்ளை என்று பார்க்காமல் தன்னுடைய சொந்த சகோதரனை கிணத்திலே தள்ளிவிட்டு வந்த வரலாறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதையும் தாண்டி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் காபில் ஹாபில், ஒரு பிள்ளையை திருமணம் முடிப்பதற்காக காபில் என்ன செய்கிறார் தெரியுமா? ஹாபிலை கொலை செய்கிறார். கொலை செய்துவிட்டு அந்த திருமணத்தை முடிக்கிறார். ஒரு பிள்ளை மீது ஆசை மோகம், அந்த பிள்ளையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறார்? ஒரு உறவு என்று பார்க்கவில்லை, ஒரு சகோதரன் என்று பார்க்கவில்லை, அங்கே கொலை என்ற பாவம் நடக்கிறது. பொறாமையினால் சகோதரத்துவம் பார்க்காது, உறவு பார்க்காது, பாசம் பார்க்காது. எங்களோட சாப்பிடுறானே, எங்களோட குடிக்கிறானே, எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் சந்திக்கிறான், எங்களோட எவ்வளவு விஷயம் அவன் ஹெல்ப் பண்ணிக்கிறான் என்று மனசுல தோன்றாது பொறாமை வந்து விட்டால் மனிதன் அடுத்த நகர்வுக்கு சென்று விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்யலாம்? பொறாமையின் வெளிப்பாடு அவதூறு பரப்புவார்கள். பொறாமையின் வெளிப்பாடு அது சூரியமாக வெளிக்கிறது. ஒரு மனிதன் மீது பொறாமை கொண்டு விட்டால் சிலர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நல்லா இருப்பதை பார்த்துக் கொள்ள முடியாமல் அவரை அப்படியே கீழே போடுவதற்காக வேண்டி சூரியன்களை கூட இறங்கி விடுவார்கள். நான் ஒரு வில்லால் பாதுகாக்குவேன். கண்ணியமானவர்களே, இப்படி பல பெரும்பாலானவர்கள் சிக்கலக்கூடிய ஒரு பாவம் தான் பொறாமையாக இருக்கு. எனவே பொறாமை, பிறருடைய பொறாமை எங்களுக்கு படக்கூடாது என்று நாம் ஆசைப்படுவோம் என்றால் கண்ணியமானவர்களே, நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதி வர வேண்டும். நிறைய துஆக்கள் இருக்கின்றன. அவுதி கலிமாத்தில்லாஹி தாமாதி குல்லிஹா மித்ரிமா கலக் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم. இந்த துஆக்கள் ஆயத்து குர்சி இதே போன்று குல் துராயிக்குதே. இது மிகப்பெரிய ஒரு பால். யாரெல்லாம் எங்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களோ அந்த பொறாமை எங்கள் மீது படாமல் எங்களை பாதுகாக்கக்கூடிய தற்பாதுகாப்பு சூறாவாக அல்லாஹ் குல் சூறாக்களை தந்திருக்கிறார். அதிலும் முக்கியமாக குல் சூறா என்று அடையாளப்படுத்தப்படுவது மூன்று சூறாக்கள். அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த சூனியத்தை கூட அகற்றிய இரண்டு குல் சூறாக்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின்நாஸ். குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஐந்து ஆயத்துக்களை கொண்ட சூறா, குல் அஊது பிரப்பின்நாஸ் ஆறு ஆயத்துக்களை கொண்ட சூறா. இந்த இரண்டு சூறாக்களுடைய சேர்த்து சூரத்துல் இஹ்லாஸ் அந்த நான்கு ஆயத்துக்களை கொண்டு அந்த சூரத்தை நாம் ஓதிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை தருவார். எங்களுக்கு தெரியும் ஆயத்துக்கள் இது மனப்பாடம், ஆனா இதனுடைய கருத்து எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கருத்தை யோசிச்சு ஓடி பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆழமான கருத்தை தருகின்ற இந்த குல் சூரா. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தார்கள். யா முஆத் தஃபீக மின் குல்லி ஷை, முஆதே உனக்கு எல்லா விடயங்கள் இன்னும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த இரண்டு குல் சூறாக்களும் போதும் என்று சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உக்பா உனக்கு ஒரு முக்கியமான சூறாக்களை கட்டுத்தரட்டுமான்னு சொல்லி இரண்டு சூறாக்களை கட்டுக் கொடுத்தார்கள். அதுதான் குல் சூறா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின்நாஸ். இன்னும் ஒரு கட்டத்தில் அதே உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு சேர வேண்டுமா? இந்த குல் சூறாக்களுக்கு நீ பாதுகாப்பு சேரி, அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு அளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுடைய பதிவு செய்யப்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூறாவுடைய கருத்தை கொஞ்சம் வச்சு பாருங்கள். பரிசுத்த அல் குர்ஆன் இருக்கிறதே, இந்த அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். குர்ஆனே அற்புதம். இந்த அற்புதத்துக்குள்ளே அல்லாஹ் பல அற்புதங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தே ஒரு மனிதன் கருத்து விளங்காமல் ஓதக்கூடிய ஒரு ஏற்றுக்கு நன்மை என்றால் அது பரிசுத்த அல் குர்ஆன் தான். ஆனால் இந்த குர்ஆன் என்பது கருத்து விளங்காம ஏனையவர்களுடைய பாசையை போல ஓதிட்டு போறது அல்ல. குர்ஆன கருத்து விளங்கி ஓதும். ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகைகள் ஐந்து நேரம் நாங்கள் சொல்லுகிறோம். சூரத்து ஃபாத்திஹா பதினேழு ரகஅத்தில் நாங்கள் ஓதுகிறோம். சூரத்து ஃபாத்திஹா ஓத இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. சூரத்து ஃபாத்திஹா ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூரா. சூரத்து ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்கள் எத்தனை பேர் இருக்கு? பத்து நாளைக்கு சொல்லுதா? நூத்தி எழுபது சூரா ஃபாத்திஹா ஓதும். சூரத்து ஃபாத்திஹா கருத்து தெரியாத சமுதாயமா நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த முக்கியமான சூராக்குடைய கருத்தை கொஞ்சம் பாருங்கள். பாதுகாப்பு தரக்கூடிய இந்த சூறாவை நீங்க ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாருங்கள். அல்லாஹ் எல்லா நோய்களையும் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். பொறாமைக்காவுடைய சூழ்ச்சியும் பாதுகாப்பு தருவான். இந்த சூறாக்களுடைய கருத்தை கொஞ்சம் பாருங்கள். அதிகாலையுடைய ரப்பு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்போடையும் தீங்க விட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தீங்க விட்டோம். வானம் பூமி, வானம் பூமிக்கு இடைப்பட்டது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எந்த வஸ்தாக இருக்கலாம், எல்லா வஸ்துடைய தீங்கு விட்டு விரைவா உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தருகிறேன். யாரெல்லாம் அந்த சூரத்தை ஓதிட்டு வராங்களோ இந்த பாதுகாப்பு அல்லாட்ட தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இருண்ட இருளின் தீங்கை விட்டு மல்லா ஒருத்தரை பாதுகாப்பு தருகிறேன். சூனியம் செய்து முடிச்சு போட்டு ஓதக்கூடிய அதிலே ஊதக்கூடிய அந்த சூனியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு
தருகிறேன்.
பொறாமை படக்கூடிய ஒவ்வொரு பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டு விரைவா உன்னிடத்துல பாதுகாப்பு தருகிறேன். எவ்வளவு பெருமதியான குர்ஆன். ஒவ்வொரு நாளும் பொறாமைக்காரர்களை பாதுகாப்பு தருவோம் என்றால் உள் சுறாக்களை ஒதுகிறோம்.
மனிதர்களுடைய
பாதுகாப்பு தருகின்றேன். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ரப்பு.
பூமியுடைய
ரப்பு அல்லாஹ். ரப்பி ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா. வானம் பூமி, வானம் பூமிக்கு இடைப்பட்டதுடைய ரப்பு அல்லாஹ்.
மகத்தான
அரசுடைய ரப்பும் அல்லாஹ்.
பைத்துல்லாஹ்வுடைய
ரப்பும் அல்லாஹ். எனவே நாங்கள் முதலாவது யாருக்கு பாதுகாப்பு தருகிறோம்? வானம், வானம் பூமி, வானம் பூமிக்கு இடைப்பட்டது. இந்த உலகத்துல எங்கெல்லாம் என்னென்ன இடம் இருக்குதோ, என்னென்ன வஸ்து இருக்குதோ, எல்லா வஸ்துகளுடைய ரப்பு அல்லாஹ். இந்த அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தருகிறேன்.
அவன் தான் மனிதர்களின் அரசன்.
மனிதர்களுக்கு அரசன் அவன் தான். ஒரு ஊரை ஒரு நிர்வாகம் ஆட்சி பண்ணலாம், ஒரு நாட்டை ஒரு நிர்வாகம் ஆட்சி பண்ணலாம், முழு உலகத்தையும் பல தலைவர்கள் ஆட்சி பண்ணலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு அரசன் அல்லாமா
சிறந்தான்.
அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், எல்லா ஆட்சியாளருக்கும் ஆட்சியாளன் அரசன் அல்லாஹ்தான். எந்தெந்த கட்சிய என்னென்ன நாட்டை யார் யார் ஆட்சி பண்ணாலும் எல்லா ஆட்சியாளனாலே மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். மலிக்கின் நாஸ், அவன் அரசன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இலா, வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ்தான். இந்த உலகத்துல எல்லா மக்களும் வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான்,
قُلْ إِنَّ صَلَاتِي وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.
என்னுடைய சொல்லுக, என்னுடைய எல்லா வணக்கங்களும், நான் உயிர் வாழ்வது, நான் வாழ்வது, மனைவியோடு வாழ்வது, பிள்ளைகளோடு வாழ்வது, சமூகத்தோடு வாழ்வது, மாற்று மருந்தோடு வாழ்வது, தொழில் செய்வது, இந்த உலக வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக.
وَمَمَاتِ,
நான் மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் விளங்கப்படுத்துகிறான், இலா மின்னாத், அல்லாஹ் தான் எல்லா மனிதர்களுக்கும் இலா. இதை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நாம் புகழ்கிறோம். மியூ அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான்,
மியூ ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்னாஸ்.
மனிதருடைய உள்ளங்களில் குரோதங்களையும் விரோதங்களையும் வஸ்வாசனத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷமிகளின் தீங்கை விட்டு விரைவாக உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன். வெளியால வரக்கூடிய தீங்கு, உள்ளத்துக்கு வரக்கூடிய தீங்கு, எல்லாவற்றையும் விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு
தருகிறேன்.
அத்தகைய விஷமிகள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், விஷமிகள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், எங்கள் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள், எங்களுக்கு குரோதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். மனிதர்கள் மாத்திரம்தான் என்று, மனிதர் மாத்திரமல்ல ஜின்களிலும் இருக்கிறார்கள் என்று சுற்று அல் குர்ஆன் வழங்கப்படுத்துகிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூராக்களை ஓய்த்து வாரது. அடுத்தது குல் சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூரத்தை ஓய்த்து வாரது. அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார். இது முக்கியமான. இந்த சூராக்களை ஓதித்து வருகின்ற போது யாருடைய சூனியமும் யாருடைய அந்த பொறாமைத்தனமும் எங்களுக்கு நெருங்காது. அடுத்து இன்னொன்று இருக்கிறது, நாங்கள் இன்னொருத்தரை பார்த்து பொறாமைப்படுது, இதுவும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த பொறாமையும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது. பிறர் எங்களை பார்த்து பொறாமப்படக்கூட அந்த ஆசைப்படுகிறவங்க அவர்களுடைய உள்ளத்திலையும் பொறாமை இருக்கக்கூடாது. அப்படி யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் எண்ணுகின்றோமோ அதிகமான துவா செய்வோம், குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுவோம். அதிலும் குறிப்பான ஒரு துவா இருக்குது, இந்த துவா ஓதிக்கொள்வோம். அது என்ன துவாண்டா?
رَبَّنَا اغْفِرْ لَنَا وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِّلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَّحِيمٌ.
இந்த துஆவுடைய கருத்து பாருங்க.
رَبَّنَا اغْفِرْ لَنَا,
இறைவா எங்களை மன்னித்தருவாயா.
وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ,
ஈமானால் முந்திய நல்லவர்கள் ஈமான்தாரிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எப்படி அழகான துவா! எங்களுடைய பாவத்தை மன்னிக்கோடும், எங்களை விட ஈமானால் இஸ்லாத்தால் முந்தியவுடைய பாவத்தை இறைவா நீ மன்னிப்பாயாக. அதே போல் இன்னும் முக்கியமான ஒரு அடி,
வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீனா ஆமனூ.
முக்கியமான ஒரு விடயம், யா அல்லாஹ், யாரை பற்றியும் ஈமானால் முந்தியவர்களை பற்றி எம்முடைய உள்ளத்தில் எந்த புரோதங்களையும் விரோதங்களையும் பொறாமைகளையும் ஏற்படுத்தி விடாதே. எவ்வளவு அழகான துவா!
இந்த துவாவை ஓதித்து இறுதியாக நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அது என்ன புகழ்? இறைவா நீ இரக்கமானவர், நீ மன்னிக்க கூடியவர். சில வேளைகளுக்கு தவறு நடக்கலாம், மற்றவரை பத்தி நான் தப்பா யோசிக்கலாம், மற்றவரை பத்தி பொறாமைப்படக்கூடிய எண்ணம் எனக்கு வரலாம். எனவே இறைவா என்ன மன்னிச்சிடுன்னு அல்லாட்ட நாங்கள் துவாவை செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார். எங்களுக்கு மற்றவரை பத்தி பொறாமை வராது, மற்றவருடைய பொறாமையும் எங்களுக்கு ஏற்படா. எனவே கரியமாறு இந்த உலகத்துல நாங்க வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் குதிரை வாழ வைக்க வந்தது. நாங்க வாழ்வதனூடாக எங்களை சமூகம் வாழ வேண்டும், நாங்க வாழ்வதனூடாக முஸ்லீம்கள் வாழ வேண்டும், நாங்க வாழ்வதனூடாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வாழ வேண்டும். ஒரு விடயத்தை எல்லாரும் ஆழமாக உள்ளத்துல பதிலளிக்க வேண்டும். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விடவும் நானும் நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம்? இந்த நாடு ஏராளமான விடயங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறது, செய்து கொண்டும் இருக்கிறது. அதுல ஒன்று இலவச கல்வி, பாடசாலை கழிவுகள், பல்கலைக்கழகம் வரைக்கும் ஓலெவல் ஏலெவல் பல்கலைக்கழகம் வரைக்கும் இலவச கல்வி. அதே போல கண்ணியமானவர்களே, இலவச சுகாதாரம், தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியத்தால். மகாநகரையை போனா புற்றுநோயாளருக்கு வைத்தியசாலை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்குமே கிடையாது புற்றுநோய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு. அதே போல விபத்தில் சிக்கக்கூடியவர்களுக்கு பொருளையில் தனியான வைத்தியசாலை. இப்படி ஏராளமான சலுகைகளை இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நாட்டு சட்டத்தை மதித்து செய்யப்பட வேண்டும். பயணங்கள் போகின்ற போது மாஸ்க் அணிந்து, சமூக இடைவெளிகளை பேணி, வீணாக கூட்டங்களிலே கலந்து கொள்ளாமல், சமூகத்துக்கு எங்களுடைய எந்த அபகிருத்தியை ஏற்படுத்தி விடாம நாட்டு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் நாட்டுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அந்த சேவையின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கிறோம். அந்த சேவையின் அடையாளமாகத்தான் நேற்று உள்ள அந்த ஊரிலே நாங்கள் ஒரு ஜும்மா பள்ளியை நிறுவி அழகான முறையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். உள்ளால் வந்து பார்த்தால் இப்படி ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்குதா என்று யோசிக்கின்ற அளவுக்கு அல்ல, ஒரு நியமத்தை தந்திருக்கிறார். முன்னோர்களுடைய துஆ, முன்னோருடைய உடம்பை ஓரையாக சுமந்த இந்த மண் அவர்களுடைய அந்த வரக்கத்தினால் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே முன்னோர்கள் தான் முன்னோர்கள் செய்த சேவைகள் இந்த மௌத்தாக இல்லை. முன்னோர்கள் கட்டி போட்ட பள்ளி நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம், முன்னோர்கள் கட்டி போட்ட பாடசாலை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம், முன்னோர்கள் செய்து விட்டு போன தெருக்கள் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், முன்னோர்கள் கட்டி போட்டு போன வைத்திய சாலை நாங்கள் அதுல போய் பிறந்திருக்கிறோம், முன்னோர்கள் கட்டி போட்டு போன பாடசாலை நாங்கள் படிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாங்கள் பிறந்த வைத்திய சாலைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் படித்த பாடசாலைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் வாழ்கின்ற ஊருக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் கோவானையை படித்த என்னுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விடவும் இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்று எங்களை மீட்டி மீட்டி இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய நல்லவர்கள் மௌத்தாகிவிடக்கூடாது, எங்களுக்கு நல்ல பேரை மக்கள் சொல்ல வேண்டும், எங்களை தவறுக்கு நலவுகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியான முறைகளை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எங்களுடைய முன்னோர்கள் நிறைய சேவைகள் செய்து கொண்டிருப்பதைப் போல இப்போது இருக்கக்கூடியவர்கள் தனவந்தர்கள் வைத்தியர்கள் அவருடைய அந்த சேவைகளை சிவில் அமைப்புகள் அதே போல அகில இலங்கை ஜெமியத் உலமா அதாவது வக்ஃப் போர்ட் அதே போன்ற கலாச்சார அமைச்சு இவைகள் எல்லாம் அழகான முறையில் இந்த கோவிட் 19 அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி சட்டங்கள் இறுக்கமாக கடைபிடித்து வருகின்ற வேளையிலே நாம் இந்த இடத்திலே எங்களால் அறிவு சார்ந்த அல்லது பணம் சார்ந்த அல்லது எங்களால் முடியுமான ஏதாவது உதவியை பண்ணுவது மிகவும் ஏற்றமானது. அப்படி இல்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுடைய சட்டத்தை மதித்து நடப்பதை நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பங்களிலே அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது பயணங்கள் போய் அந்த பயணத்தினூடாக நாங்கள் ஒரு தொற்று நோய்க்கு ஆளாகிவிட்டோம், அந்த நோயில் பீடிக்கப்பட்டு ஒரு அடையாளம் கண்டப்பட்டு நாம் அடையாளம் காணப்பட்டால் நிச்சயமாக அதனூடாக சில வேளை எங்களுடைய ஊருக்கு லாக்டவுன் வந்தால் நாம் முழு ஊருக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்களாக நாம் ஆக்கப்படுவோம். எனவே முஸ்லீம்கள் இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுகிறார், தனி நபராக அல்ல சமூகமாக பார்க்கப்படுகிறார்கள். நாங்கள் தனி நபர் செய்யக்கூடிய ஒரு தவறு சமூகம் செய்கின்ற தவறாகத்தான் இன்றைய சமூகம் பார்க்கப்படுகிறது. நாம் ஒருவர் செய்யக்கூடிய நலவு இந்த சமூகமே செய்கின்ற நலவாகத்தான் என்று பெருமாமி இனத்தவர் எங்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் யாரும் தவறுகள் நடந்து விடாமல் நல்லவைகளை செய்து சமூகத்துக்கு நல்லதை எடுத்துக் கொடுப்போம். அதில் முக்கியமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துக்கு பிறந்த மாதம், இந்த மாதத்தை விட்டு பிரிந்த மாதத்தை நாம் இருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். சமூகத்துக்கு முன்மாதிரியான புரட்சியாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வாழ வந்தவர்கள் சொல்வதை விடவும் புறவே வாழ வைக்க வந்தவர்கள். நாங்கள் மௌத்தானாலும் எங்களை நினைத்து மக்கள் துஆ செய்ய வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு உள்ளங்களிலே புரோதங்கள் விரோதங்கள் இல்லாமல் மற்றவரை பற்றி பொறாமைப்படாமல் நல்லெண்ணங்களோடு வாழ்ந்து நல்லெண்ணங்களோடு மரணிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்